ஓம் சாந்தி. ஜனவரி 11 2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல். தேதி அக்டோபர் 20 2008. ஒரு திருப்தி மணியாக உலகத்திற்கு திருப்தி ஒளியை பரப்புங்கள். நீங்களும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். இன்று எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும் தனது திருப்தி ரத்தினங்களை பாப்தாதா பார்க்கின்றார். ஒவ்வொரு திருப்தி ரத்தினத்தின் ஜொலிப்பின் மூலமாக அழகான பிரகாசம் எங்கும் ஜொலிக்கிறது. ஒவ்வொரு திருப்தி ரத்தினமும் தந்தையாலும் அனைவராலும் அத்துடன் சுயத்தாலும் நேசிக்கப்படுகின்றார். அனைவரும் திருப்தியை விரும்புகிறார்கள். திருப்தி என்பது எப்பொழுது சகல பேறுகளாலும் நிரம்பி இருப்பதாகும். ஏனென்றால் எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கே அடைய முடியாதது என்று எதுவுமே இல்லை. திருப்தியான ஆத்மாவிற்கு திருப்தி என்ற இயல்பான சுபாவம் காணப்படும். திருப்தி சக்தியானது இலகுவாகவும் இயல்பாகவும் எங்குமுள்ள சூழலில் திருப்தியை பரவச் செய்கிறது. இத்தகையதோர் ஆத்மாவின் முகமும் கண்களும் சூழலில் திருப்தி அலைகளை பரப்பும். எங்கு திருப்தி உள்ளதோ அங்கே இயல்பாகவே மற்ற சிறப்பு இயல்புகளும் வந்துவிடும். சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து பெறுகின்ற விசேஷமான பரிசு திருப்தியாகும். திருப்தி என்ற ஸ்திதி எப்பொழுதும் புற நிலைகளிலும் வெற்றியடைய புற சூழ்நிலைகள் தொடர்ந்து மாறும். ஆனால் திருப்தி என்ற சக்தி சதா அதிகரித்து கொண்டே இருக்கும். எத்தனை புற சூழ்நிலைகள் உங்களின் முன்னால் வந்தாலும் ஒவ்வொரு கணமும் மாயையும் இயற்கையும் திருப்தி ரத்தினத்தின் முன்னால் ஒரு பொம்மலாட்டத்தை போன்றே தென்படும். ஆகவே திருப்தி ஆத்மாக்கள் ஒருபொழுதும் துயரப்பட மாட்டார்கள். புற சூழ்நிலைகளின் காட்சி களிப்பூட்டும் காட்சியாகவே அனுபவம் செய்யப்படும். இந்த களியாட்டத்தை அனுபவம் செய்வதற்கு உங்களின் ஸ்திதி என்ற ஆசனம் எப்பொழுதும் பற்றற்ற பார்வையாளருக்கு உரிதாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கின் அனுபவத்தை கொடுக்கும். காட்சி எவ்வளவுதான் மாறினாலும் பற்றற்ற பார்வையாளர் என்ற ஆசனத்தில் ஸ்திரமாக அமர்ந்திருக்கும் ஒரு திருப்தியான ஆத்மாவால் ஒவ்வொரு புற சூழ்நிலையையும் சுயத்தின் ஸ்திதியால் ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருப்பதன் மூலம் மாற்ற முடியும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். நான் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றேனா? நீங்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றீர்களா அல்லது சில நேரங்களில் மட்டும் திருப்தியாக இருக்கின்றீர்களா? ஒவ்வொரு சக்திக்கும் உங்களின் சந்தோஷத்திற்கும் லேசாகவும் ஒளியாகவும் ஆகி நீங்கள் பரப்பதற்கும் பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளுக்கு கூறுகின்றார், எப்பொழுதும் சதா என்ற வார்த்தையை நினைவில் வைத்திருங்கள். பிராமண வாழ்க்கையின் அகராதியில் சில நேரங்களில் என்ற வார்த்தை இடம்பெறுவதில்லை. ஏனென்றால் திருப்தி என்றால் சகல பேறுகளும் என்று அர்த்தம். எங்கு சகல பேறுகளும் உள்ளனவோ அங்கே சில நேரங்களில் என்ற வார்த்தை இருக்க முடியாது. எனவே நீங்கள் எப்பொழுதும் ஓர் அனுபவத்தை கொண்டிருப்பவரா அல்லது இன்னமும் முயற்சி செய்து கொண்டிருப்பவரா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே இதை கேட்டீர்களா? நீங்கள் உங்களுக்குள் இதை சோதித்து பார்த்தீர்களா? நீங்கள் அனைவரும் தந்தையின் தனி சிறப்புடைய அதி அன்பிற்குரிய இனிய அன்பான ஒத்துழைக்கும் சுய மாற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள். நீங்கள் அத்தகையவர்கள்தானே? அப்படி உள்ளதா? தந்தை உங்களை பார்ப்பதை போன்றே நீங்களும் உங்களை அனுபவம் செய்கின்றீர்களா? சில நேரங்களில் மட்டுமன்றி அனைத்து நேரத்திலும் திருப்தியாக இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் சதா என்ற வார்த்தையை நினைவு செய்கின்றீர்கள் தானே? நீங்கள் மெதுவாக உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். அச்சா, மிகவும் நல்லது. உங்களில் வெகு சிலர் மட்டுமே உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். அதை கவனமாக கருத்தில் கொண்ட பின்னரே நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்துகின்றீர்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா மீண்டும் மீண்டும் உங்களின் கவனத்தை ஈர்க்கின்றார். இப்பொழுது காலத்தையும் அத்துடன் சுயம் என்ற இரண்டையும் பாருங்கள். காலத்தின் வேகத்தையும் சுயத்தின் வேகத்தையும் சோதியுங்கள். நீங்கள் திறமை சித்தி அடைய வேண்டும் அல்லவா? நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நான் தந்தையின் ராஜ துலாரே, விசேஷமான அதி அன்பிற்குரிய ராஜ குழந்தை. நீங்கள் உங்களை ராஜ குழந்தைகளாக கருதுகின்றீர்கள் அல்லவா? பாப்தாதா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார்? அதி அன்பிற்குரிய குழந்தைகளே. எனவே யார் இந்த அதி அன்பிற்குரிய குழந்தைகள்? தந்தையை பின்பற்றுபவர்கள். பின்பற்றுவது மிக 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 இலகுவானது, அதில் சிரமமே இல்லை. நீங்கள் இந்த ஒரு விடயத்தை பின்பற்றினால் உங்களால் இலகுவாக சகல விஷயங்களையும் பின்பற்ற முடியும். தந்தை தினமும் ஒரே ஒரு வாக்கியத்தை நினைவூட்டுகின்றார். உங்களுக்கு அது நினைவிருக்கிறது அல்லவா? உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்களின் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். இது ஒரே ஒரு வாக்கியம்தானே? ஆத்மாக்களே இதை நினைவு செய்கிறார்கள். தந்தையிடமிருந்து பொக்கிஷங்களை பெற்றவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் அளவற்ற பெரு பேறுகளும் எல்லையற்ற பொக்கிஷங்களும் உள்ளன. நீங்களே அருள்பவரின் குழந்தைகள். உங்களால் மற்றவர்களுக்கு வழங்காமல் இருக்க முடியாது. உங்களில் பெரும்பாலானோருக்கு வழங்கப்பட்டுள்ள பட்டம் என்ன? இரட்டை வெளிநாட்டவர்கள். எனவே உங்களின் பட்டமே இரட்டை என்பதாகும். உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அத்துடன் இயல்பாகவே எப்பொழுதும் ஆகா எனது குழந்தைகளே, ஆகா என்ற பாடலை பாடுகின்றார். இது நல்லது. நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்து எந்த விமானத்தில் வந்துள்ளீர்கள்? பௌதீகமாக நீங்கள் எந்த ஒரு விமானத்திலும் வந்திருக்கலாம், ஆனால் பாப்தாதா எந்த விமானத்தை பார்க்கின்றார்? நீங்கள் அனைவரும் ஆழ்ந்த அன்பென்னும் விமானத்தில் ஏறி உங்களின் அன்பான வீட்டை வந்து அடைந்துள்ளீர்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். ஓ அன்பான அதி அன்பிற்குரிய குழந்தையே, எப்பொழுதும் ஒரு திருப்தி ரத்தினமாகி திருப்தி ஒளியை உலகில் பரப்புவாயாக. திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். தாங்கள் திருப்தியாக இருப்பது இலகுவானது, ஆனால் மற்றவர்களை திருப்திப்படுத்துவது சிறிது கடினம் என்று சில குழந்தைகள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறை மிகவும் இலகுவானது என்பதை பாப்தாதா அறிவார். யாராவது உங்களின் மீது அதிருப்தி அடைந்து உங்களுடன் அதிருப்தியாகவே இருந்தால் அப்பொழுது அந்த நபர் எப்படியும் அதிருப்தியாகவே இருப்பார். எவ்வாறாயினும் அவர்களின் அதிருப்தியால் ஏதாவதொரு அளவிற்கு நீங்களும் அதன் ஆதிக்கத்திற்கு உட்படுகின்றீர்கள். உங்களுக்குள் வீணான எண்ணங்கள் தோன்றுகின்றன அல்லவா? பாப்தாதா உங்களுக்கு வழங்கிய மந்திரத்தின், நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளின் மந்திரத்தின் விழிப்புணர்வின் சுரூபமாக நீங்கள் உங்களை வைத்திருந்தால் உங்களுக்குள் எந்த வீணான எண்ணங்களும் தோன்றாது. ஒருவர் இப்படிப்பட்டவர் அல்லது அப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை ஒரு சதா பற்றற்ற பார்வையாளராகவும் அவரின் அதிர்வலைகளிலிருந்து பற்றற்றவராகவும் எப்பொழுதும் தந்தையின் மீது அன்புடையவராகவும் அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்பாகவும் இருக்கும் உங்களின் மேன்மையான ஸ்திதியின் அதிர்வலைகள் அந்த ஆத்மாவை சென்று அடையாது விட்டாலும் அவை நிச்சயமாக சூழலில் பரவும். யாராவது ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருந்து வீணான எண்ணங்களின் வடிவில் நீங்கள் அந்த ஆத்மாவால் பாதிக்கப்பட்டால் அனைவரின் எண்ணங்களும் சூழலில் பரவும். ஆகவே பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்பானவராகவும் ஆகுங்கள். அத்துடன் அந்த ஆத்மாவிற்காக நன்மை செய்கின்ற தூய உணர்வுகளையும் நல்லாசிகளையும் கொண்டிருங்கள். அவர் ஒரு தவறு செய்ததால் நான் அவர்களுக்கு வலிமையுடன் கூற வேண்டி இருந்தது என குழந்தைகள் பலமுறை கூறுகிறார்கள். உங்களின் சுபாவமும் முகமும் கூட சிறிதளவு வலிமை நிறைந்ததாக ஆகின்றன. எனவே அவர் ஒரு தவறு செய்தார், ஆனால் நீங்கள் காட்டிய வலிமை ஒரு தவறில்லையா? அவர் ஏதோ தவறு செய்தார். நீங்கள் வலிமையுடன் எதையாவது சொல்கின்றீர்கள், அது கோபத்தின் சுவடு என்றே சொல்லப்படும். அப்படித்தானே? ஒரு தவறு மற்றொரு தவறை சரியாக்குமா? தற்காலத்தில் காலத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்களின் வார்த்தைகளை வலிமையுடன் வெளியிடும் பொழுது விசேஷ கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் உரத்து பேசுவது அல்லது அவர் மாற்றுகின்றார் இல்லை என சிந்தித்து அதனால் வெறுப்புடன் கோப பேசுவது என்பவை இரண்டாம் இலக்க விகாரத்தின் சுவடே ஆகும். உங்களின் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் மலர்களை தூவுவது போல் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இனிமையான வார்த்தைகள், புன்னகைக்கும் முகம், இனிய மனோபாவம், இனிமையான திருஷ்டி, இனிமையான உறவு முறைகளும் தொடர்புகளும் இவையும் சேவைக்கான வழிமுறைகளாகும். ஆகவே பெரு பேற்றை பாருங்கள். அவர்கள் தவறு செய்தால் அவர்கள் பிழையே. வேறெந்த லட்சியமும் இல்லாமல் அவர்களுக்கு புரிய வைக்கும் லட்சியத்துடன் நீங்கள் கற்பித்தல்களை கொடுத்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் உங்களின் லட்சியம் மிகவும் நல்லதே. அதன் பெரு பேறு என்னவாக உள்ளது? அவர் மாறினாரா? உண்மையில் எதிர்காலத்தில் உங்களுக்கு முன்னால் வருவதற்கே அவர் பயப்படுவார். உங்களுக்கு இருந்த லட்சியம் பூர்த்தியாகவில்லை. ஆகவே உங்களின் எண்ணங்கள், உங்களின் வார்த்தைகள், நீங்கள் பேசும் விதம், உங்களின் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகள் இவை அனைத்தும் எப்பொழுதும் இனிமையாக இருக்க வேண்டும். அதாவது எப்பொழுதும் மகத்துவமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தற்காலத்தில் மக்கள் உங்களின் நடைமுறை வாழ்க்கையை காணவே விரும்புகிறார்கள். நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்யும் பொழுது அவர்கள் அந்த வார்த்தைகளால் செய்யப்பட்ட சேவையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி நெருங்கி வருகிறார்கள். அதில் நன்மை உள்ளது. ஆனால் அவர்கள் நடைமுறையில் இனிமையையும் மகத்துவத்தையும் உங்களின் செயல்கள் மற்றும் முகத்தின் மூலமாக மேன்மையான உணர்வுகளை பார்க்கும் பொழுது அவர்களும் தங்களுக்கான தூண்டுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். எதிர்காலத்தில் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் உங்களின் முகத்தாலும் நடத்தையாலும் அதிகளவு சேவை செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே உங்களையே சோதித்து பாருங்கள். மற்ற ஆத்மாக்களிடம் நல்ல ஆசைகளும் தூய உணர்வுகளும் உள்ள மனோபாவத்தையும் பார்வையையும் கொண்ட சமஸ்காரங்கள் உங்களின் சுபாவத்தில் ஒரு பாகமாகவும் இயல்பாகவும் உள்ளனவா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் மாலையின் மணியாக, வெற்றி மாலையின் மணியாக இருப்பதையே பார்க்க விரும்புகின்றார். எனவே நீங்கள் அனைவரும் உங்களை வெற்றி மாலையின் மணிகள் ஆகப் போகின்றவர்கள் என கருதுகின்றீர்களா? கருவிகளாகிய குழந்தைகள் மட்டுமே 108 மணி மாலையில் ஒருவர் ஆகுவார்கள் என பல குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார், 108 என்பது பக்தி மாலையின் ஒரு ஞாபகார்த்தமாகும். எவ்வாறாயினும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றி ரத்தினம் ஆகும் பொழுது பாப்தாதா மாலையில் மேலும் பல இழைகளை உருவாக்குவார். தந்தையின் இதய மாலையில் வெற்றியாளர் குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓரிடம் உள்ளது. அது தந்தையின் உத்தரவாதம். உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், நடத்தை மற்றும் உங்களின் முகத்தில் உங்களை வெற்றியாளர்கள் ஆக்குங்கள். அது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நீங்கள் இப்படி ஆகுவீர்களா? பாப்தாதா உங்களை வெற்றி மாலையின் மணி ஆக்குவார் என்ற உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். அப்படி ஆகுவது யார்? ஓகே, அப்படி என்றால் மாலையின் இழைகளில் மேலும் இழைகளை செய்ய ஆரம்பிப்பார். இரட்டை வெளிநாட்டவர்கள் இதை விரும்புகின்றீர்கள் தானே? உங்களை வெற்றி மாலையில் கொண்டு வருவது தந்தையின் கடமை, வெற்றியாளர் ஆகுவது உங்களின் கடமை. இது இலகுவானது, அப்படித்தானே? அல்லது இது சிரமமா? நீங்கள் அதை சிரமம் என உணர்கின்றீர்களா? அதை சிரமம் என்று உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அது உங்களுக்கு சிரமமாக இருக்கின்றதா? அதை சிறிது சிரமம் என்று உணர்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் பாப்தாதா என கூறும் பொழுது பாபா என கூறுவதன் மூலம் நீங்கள் ஆஸ்தியை பெற மாட்டீர்களா? உங்கள் அனைவருக்கும் ஆஸ்திக்கான உரிமை இருப்பதனால், தந்தையையும் மிக இலகுவாக உங்களுக்கு ஆஸ்தியை வழங்கி இருப்பதனால் அது ஒரு வினாடிக்குரிய விஷயம். உங்களுக்கு தெரிந்திருப்பதுடன் எனது பாபா என்று ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். எனவே தந்தை என்ன கூறினார்? எனது குழந்தை. ஆகவே ஒரு குழந்தைக்கு இயல்பாகவே ஓர் ஆஸ்தியின் உரிமை உள்ளது. பாபா என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் தானே? நீங்கள் அனைவருமே எனது பாபா என்ற இந்த ஒரு கூற்றை பயன்படுத்துகின்றீர்கள். அது அப்படித்தானே? எனது பாபா என்பதுதானே? இதற்காக உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அது எனது பாபா என்பதாக இருந்தால் அது எனது ஆஸ்தி என்பதாகவும் இருக்காதா? எனது பாபா என நீங்கள் கூறுவதனால் எனது ஆஸ்தி என்பதும் அதில் அடங்கி இருக்காதா? ஆஸ்தி என்ன? தந்தைக்கு சமமாக இருப்பது, வெற்றியாளர் ஆகுவது. பெரும்பாலான இரட்டை வெளிநாட்டவர்கள் கையோடு கைகோர்த்து செல்வதை விரும்புகிறார்கள் என்பதை பாப்தாதா கண்டார். கையோடு கைகோர்த்து செல்வது ஒரு நாகரிகமாக உள்ளது. இப்பொழுதும் தந்தை கேட்கின்றார், ஷிவ் பாபாவின் கரம் எது? அவருக்கு பௌதிகமான கரங்கள் கிடையாது. எனவே நீங்கள் ஷிவ் பாபாவின் கரத்தை பிடித்திருக்கின்றீர்கள் என்றால் அந்த கரம் என்ன? ஸ்ரீமத்தே தந்தையின் கரமாகும். எனவே நீங்கள் கையோடு கைகோர்த்து செல்வதை விரும்புவதைப் போல் ஸ்ரீமத் என்னும் கையோடு உங்களின் கைகோர்த்து நடப்பதில் என்ன சிரமம் உள்ளது? நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டீர்கள். ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப எடுத்து வைப்பதன் மூலம் எவ்வாறு அவர் முழுமையான தேவதை ஆகின்ற தனது இலக்கை அடைந்தார் என்ற நடைமுறை அத்தாட்சியை நீங்கள் கண்டீர்கள் தானே? அவர் அவ்யக்த தேவதையாகினார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். விழித்து எழுந்த கணத்திலிருந்து இரவு வரை பாப்தாதா ஒவ்வொரு அடிக்கும் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்துள்ளார். நீங்கள் எப்படி விழித்தெழ வேண்டும்? நீங்கள் எப்படி பழக வேண்டும்? நீங்கள் எப்படி செயல்களை செய்ய வேண்டும்? உங்களின் மனதில் என்ன எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும்? அத்துடன் உங்களின் நேரத்தை மேன்மையான முறையில் நீங்கள் எப்படி செலவிட வேண்டும்? நீங்கள் தூங்க செல்லும் வரை உள்ள காலத்திற்கான ஸ்ரீமத்தை பெற்றுள்ளீர்கள். நான் இதை செய்வதா வேண்டாமா என நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள். பாப்தாதாவிற்கு அவரின் இதயத்தில் ஆழ்ந்த அன்பு உள்ளது. ஒரு குழந்தை கூட வெற்றியாளர் ஆகாமல் விடுவதை, அரசன் ஆகாமல் இருப்பதை காண பாப்தாதா விரும்பவில்லை. ஒவ்வொரு குழந்தையும் ஓர் ராஜ குழந்தை, சுயராஜ்ய அதிகாரி, சுயத்தின் அதிபதி ஆவார். ஆகவே உங்களின் சுயராஜ்ய அதிகாரத்தை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு புரிகின்றதா? இக்கட்டான நேரங்களும் திடீரென்று என்ற நேரங்களும் முன்னால் வருகின்றன என்ற சிக்னலை பாப்தாதா பலமுறை வழங்கிவிட்டார். ஆகவே என்றும் தயாராக இருப்பதுடன் சரீரமற்றவர் ஆகின்ற அனுபவத்தை கொண்டிருப்பதும் அவசியமாகும். நீங்கள் எந்த அளவிற்கு மும்முரமாக இருந்தாலும் இப்பொழுதிலிருந்தே நீங்கள் மும்முரமாக இருக்கும் பொழுது ஒரு வினாடியில் சரீரமற்றவர் ஆகின்ற பயிற்சியை செய்யுங்கள். நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதாக கூறுகின்றீர்கள். ஆனால் அவ்வாறு பிஸியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தாகம் எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் தண்ணீர் குடிப்பீர்கள் தானே? உங்களுக்கு தாகம் ஏற்பட்டுள்ளது, அதனால் தண்ணீர் அருந்துவது அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவ்வப்போது சரீரமற்றவராகவும் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதையும் பயிற்சி செய்வது அவசியம். ஏனென்றால் வரவிருக்கும் நேரங்களில் எங்கும் குழப்பம் நிலவும் காலங்களில் அசைக்க முடியாத ஸ்திதிக்கான அவசியம் உள்ளது. எனவே இப்பொழுதிலிருந்தே நீண்ட காலத்திற்கு நீங்கள் இதை பயிற்சி செய்யாது விட்டால் உங்களால் உச்சக்கட்ட குழப்பம் நிலவும் நேரத்தில் நீங்கள் எப்படி அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள்? நாள் முழுவதும் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்களை ஒதுக்கி காலத்திற்கு ஏற்ப உங்களின் ஆத்ம உணர்வு ஸ்திதியால் உங்களால் சரீரமற்றவர் ஆக முடியுமா என உங்களையே சோதித்து பாருங்கள். சோதித்து உங்களையே மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை சோதிக்க மட்டும் செய்யாமல் மாற்றியும் கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் சோதிப்பதன் மூலம், அதை மீட்டல் செய்வதன் மூலமும் அது உங்களின் இயல்பான ஸ்திதி ஆகிவிடும். உங்களுக்கு பாப்தாதாவிடம் அன்பு உள்ளது. நீங்கள் அனைவரும் இதில் உங்களின் கையை உயர்த்துகின்றீர்கள். உங்களுக்கு அன்பு இருக்கிறது அல்லவா? உங்களிடம் முழுமையான அன்பு உள்ளதா? அது முழுமையாக உள்ளதா அல்லது அரை குறையாக உள்ளதா? இது அரை குறையாக இல்லை அல்லவா? எனவே உங்களிடம் அன்பு இருந்தால் உங்களின் சத்தியம் என்ன? நீங்கள் செய்த சத்தியம் என்ன? நீங்கள் ஒன்றாக வீடு திரும்பி செல்வீர்களா? நீங்கள் சரீரமற்றவராகி தந்தையுடன் வீட்டிற்கு திரும்பி செல்வீர்களா? அல்லது அவரை பின்தொடர்வீர்களா? நீங்கள் ஒன்றாக திரும்பி செல்வீர்களா? அத்துடன் நீங்கள் அவருடன் சூட்சும வதனத்தில் குறுகிய நேரத்திற்கு மட்டுமே இருப்பீர்கள். பின்னர் நீங்கள் தந்தை பிரம்மாவுடன் முதல் பிறவியில் வருவீர்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை செய்தீர்களா? நீங்கள் செய்துள்ளீர்கள் தானே? இதற்காக பாபா உங்களை கைகளை உயர்த்தும்படி கூறவில்லை, ஆனால் உங்களின் தலையை ஆமோதித்து அசையுங்கள். உங்களின் கைகளை உயர்த்துவதன் மூலம் நீங்கள் கலைப்படைகின்றீர்கள். நீங்கள் அவருடன் செல்ல இருப்பதனால், பின்னால் தங்கப் போவதில்லை என்பதனால், தந்தை தன்னுடன் யாரை அழைத்து செல்வார்? தனக்கு சமமாக இருப்பவர்களையே தந்தை தன்னுடன் அழைத்து செல்வார். தந்தையும் தனியே போக விரும்பவில்லை, அவரும் குழந்தைகளுடனேயே செல்ல விரும்புகின்றார். எனவே அவருடன் செல்வதற்கு நீங்கள் தயாரா? ஆமாம் என்று தலையசையுங்கள். நீங்கள் தயாரா? நீங்கள் அனைவரும் செல்வீர்களா? நீங்கள் அனைவரும் செல்வதற்கு தயாரா? தந்தை செல்லும் பொழுது மட்டுமே உங்களால் செல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் செல்ல மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் வெளிநாடுகளுக்கு திரும்பி செல்ல வேண்டும். தந்தை ஒரு கட்டளை இடுவார். அத்துடன் பற்றை வென்றவராகவும் நினைவின் சுரூபமாகவும் இருக்கும் மணியையும் அடிப்பார். அப்பொழுது நீங்கள் அவருடன் திரும்பி செல்ல ஆரம்பிப்பீர்கள். எனவே ஆயத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அல்லவா? அன்பின் அடையாளம் அவருடன் திரும்பி செல்வதே ஆகும். அச்சா, வெகு தொலைவில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு நெருக்கமாக இருப்பதை பாப்தாதா அனுபவம் செய்கின்றார். விஞ்ஞானத்தின் கருவிகளால் தொலைவில் உள்ளவற்றை நெருக்கமாக கொண்டு வரக்கூடியதாக இருப்பதை போல் உங்களால் அவர்களை பார்க்க முடிகின்றது. அவர்கள் கூறுவதை கேட்க முடிகின்றது. பாப்தாதாவும் தொலைவில் உள்ள குழந்தைகளையும் அனைவரிலும் நெருக்கமாக இருப்பதை பார்க்கின்றார். நீங்கள் தொலைவில் இல்லை, அவரின் இதயத்தில் அமிழ்ந்திருக்கின்றீர்கள். பாப்தாதா குறிப்பாக இந்த முறை இங்கே வந்திருக்கும் குழந்தைகளை தனது இதயத்திலும் தமது கண்களிலும் அமிழ்த்தி வைத்திருப்பதுடன் ஒவ்வொருவரையும் தன்னுடன் திரும்பி சென்று அவருடனேயே தங்கியிருந்து பின்னர் பிரம்மா பாபாவுடன் ராஜ்யத்திற்கு ஆட்சி செய்ய வருபவர்களாகவே பார்க்கின்றார். எனவே இன்றிலிருந்து நாள் முழுவதும் நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன அபியாசத்தை செய்வீர்கள்? இப்பொழுது ஒரு வினாடியில் உங்களால் ஆத்ம உணர்விலும் சரீரத்தில் இருக்கும் பொழுதே பற்றற்ற சரீரமற்ற ஸ்திதியிலும் அத்துடன் தந்தையின் மீது அன்புடையவராகவும் அனுபவம் செய்ய முடியாதா? எனவே இப்பொழுது ஒரு வினாடியில் சரீரமற்றவர் ஆகுங்கள். அச்சா, அபியாசம் செய்யப்பட்டது. இந்த முறையில் நாள் முழுவதும் எப்படி என்றாலும் அவ்வப்போது ஒரு வினாடியை ஒதுக்கி தொடர்ந்தும் இந்த பயிற்சியை உறுதிகாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வரப்போகும் நேரங்கள் அதிகபட்சம் துயரம் தரக்கூடியதாகவே இருக்கும் என்பதை பாப்தாதா அறிவார். நீங்கள் அனைவரும் சாக்காஷ் வழங்க வேண்டும். நீங்கள் அந்த சாக்காஷை வழங்குவது உங்களின் தீவிர முயற்சி ஆகிவிடும். குறுகிய காலத்தில் நீங்கள் சகல சக்திகளையும் சாக்காஷின் மூலம் வழங்க வேண்டும். இத்தகைய இக்கட்டான நேரங்களில் சாக்காஷ் வழங்குபவர்கள் நீங்கள் அதனை எத்தனை பேருக்கு வழங்கினாலும், நீங்கள் அதை பலருக்கோ அல்லது வெகு சிலருக்கோ வழங்கினாலும், அந்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் துவாபர கலியுகங்களில் உங்களின் பக்தர்கள் ஆகுவார்கள். அதனால் சங்கமயுகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் பக்தர்களை உருவாக்குகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு வழங்குகின்ற சந்தோஷமும் அமைதியையும் அவர்களின் இதயங்களில் பதிந்துவிடும். அவர்கள் அதன் பிரதிபலனை தமது பக்தி என்ற வடிவத்தில் உங்களுக்கு தருவார்கள். அச்சா, எங்குமுள்ள பாப்தாதாவின் கண்ணின் ஒளிகள் அனைவருக்கும், உலகை ஈடேற்றுவதுடன் உலகிற்கு ஆதாரமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும், மாஸ்டர் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்கின்ற உலகை மாற்றுகின்ற குழந்தைகளுக்கும் இதயபூர்வமாக அதிக அதிகமான அன்பும் இதயபூர்வமான அன்பும் நினைவுகளும் அத்துடன் கோடானு கோடி ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்: உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடனும் உங்களின் நிலையின் போதையுடனும் கல்பம் கல்பமாக சகல உரிமைகளையும் கொண்டிருப்பீர்களாக. நானும் எனது பாபாவும் என்ற விழிப்புணர்வுடன் ஒன்றிணைந்தவராக இருந்து சதா இந்த மேன்மையான நிலையின் உணர்வுடன் இருங்கள். இன்று நான் ஒரு பிராமணர், நாளை நான் ஒரு தேவராகுவேன். எப்பொழுதும் ஹம்சோ சோகம் என்ற மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். அதன் போதையையும் சந்தோஷத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் இலகுவாக பழைய உலகை மறந்து விடுவீர்கள். நீங்கள் கல்பம் கல்பமாக சகல உரிமைகளையும் கொண்ட ஓர் ஆத்மா என்ற போதையை எப்பொழுதும் கொண்டிருப்பீர்கள். நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கின்றேன், நான் கல்பம் கல்பமாக இப்படி இருப்பேன். ஸ்லோகம். உங்களின் சொந்த ஆசிரியராகுங்கள். பலவீனங்கள் அனைத்தும் இயல்பாகவே முடிந்துவிடும். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன் முக்தி வாழ்க்கையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். பொதுவாக எவருமே பந்தனத்தில் இருப்பதை விரும்புவதில்லை. ஆனால் நீங்கள் எதனுடைய ஆதிக்கத்திற்கும் உட்படும் பொழுது ஒரு பந்தனத்தால் நீங்கள் கட்டப்படுகின்றீர்கள். எனவே நீங்கள் ஏதாவது ஒன்றின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஆத்மாவா அல்லது நீங்கள் சுதந்திரமாக இருக்கும் ஆத்மாவா என சோதித்து பாருங்கள். ஜீவன் முக்தியின் மகிழ்ச்சி இப்பொழுதுதான் உள்ளது. எதிர்காலத்தில் ஜீவன் முக்தி வாழ்க்கைக்கும் பந்தன வாழ்க்கைக்கும் இடையில் வேறுபாடு இருக்காது. இந்த நேரத்தில் ஜீவன் முக்தி வாழ்க்கையின் அனுபவம் மேன்மையானது. நீங்கள் வாழ்க்கை வாழ்கின்றீர்கள், ஆனால் பந்தனத்தில் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி.